அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திரு பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதரேசு நம்மிடையே வருவார், நம் நாதரேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே.
ஆண்டவர் நீர் என் அருகில் இருக்கிறீர், உமது வழிகள் எல்லாம் உண்மையானவை, என்றும் உள்ளவராய் நீர் இருப்பதால் தொடக்கத்திலிருந்து உம் ஒழுங்கு முறைகளை அறிந்துள்ளேன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் அன்பாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, இயேசு ஆண்டவருடைய பிறப்பை எதிர்நோக்கி அருகில் நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவருடைய இரக்கத்தை மீண்டும் ஒரு முறை நாம் அசை போட்டு பார்க்க, இந்த பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தையும் தனக்குள் கொண்டிருக்கிற ஆண்டவர் நமக்கு தேவையின்றி வருகிற பொழுதெல்லாம் தன்னுடைய இரக்கத்தை அருளாய் அன்பாய் மழையாய் பொழிகிறார் என்கிற நம்பிக்கையில் இந்த வழியில் நாம் இணைந்து இறையருள் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனின் அன்பு நம் எல்லோருக்கும் நிறைவாயிருக்கிறது. கடவுளுடைய கருணை நம் எல்லோருக்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆம், அன்பே உருவான ஆண்டவர் இந்த நாளில் தன்னுடைய பேரன்பினால் நம்மை ஆட்கொள்ள, இந்த நாள் முழுவதும் இறை பிரசன்னத்தோடு நாம் பயணிக்க அவர் துணை வேண்டி இந்த பள்ளியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். கண்களை மூடி இந்த பாடல் வழியாக இறைவனுடைய ஆற்றலை பெறுவோம்.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும்.
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 அளவில்லா இரக்கம் கொண்டவரே அன்பினால் என்னை ஆள்பவரே.
அளவில்லா இரக்கம் கொண்டவரே அன்பினால் என்னை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும்.
திட இதயம் எனக்கு தருபவரே தினம் தினம் என்னை தாங்குவீரே.
திட இதயம் எனக்கு தருபவரே தினம் தினம் என்னை தாங்குவீரே. இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும்.
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும்
கடமை நின்றதவரேதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும்
தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவமாக. ஆண்டவரே, எங்கள் செயல்களினால் விளைந்த பாவம் உம் தகுதியற்ற அடியர்களாகிய எங்களை துயரத்தில் ஆழ்த்துகின்றது. எனவே உம் ஒரே திருமகனின் மீட்பளிக்கும் வருகை எங்களை என்று மகிழ்விக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போல் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார். இறைவாக்கின எசையா நூலிலிருந்து வாசகம். 54வது அதிகாரம் திருவசனங்கள் 1-10 முடிய. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்கிறார் ஆண்டவர். உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் குடியிருப்புகளின் தொங்கு திரைகளை பரப்பிவிடு, உன் கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. வலப்புறமும் இடப்புறமும் நீ விரிந்து பரவுவாய், உன் வழி மரபின வேற்று நாடுகளை புடைமையாக்கி கொள்வர். பாலடைந்து கிடக்கும் நகர்களிலும் அவர்கள் குடியேற்றப்படுவர். அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்துவிடுவாய், உன் கைமையின் இழிநிலையை இனி நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். இஸ்ராயலின் தூயவரே உன் மீட்பர், உலக முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இள மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கியலும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எனக்கு இது நோவாவின் நாட்களில் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளம் இன்னும் மண்ணுலையின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன், அவ்வாறே உன்மீதும் சீற்றம் அடைய மாட்டேன் என்றும் உன்னை கண்டிக்க மாட்டேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன்மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் மாறிட சம்மதமே இறைவா, வாழ்ந்திட சம்மதமே.
சம்மதமே
இறைவா மாறிட சம்மதமே. நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே உருப்பவித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாரிட சம்மதமே இறைவா வாழ்ந்திட சம்மதமே. சம்மதமே இறைவா
செய்தி. ஏழாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் யோவானிடமிருந்து வந்த தூதர்கள் திரும்பி சென்ற பிறகு இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேச தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைவனத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஓர் மனிதரையா? பளிச்சிடும் ஆடை அணிந்து செல்வ செழிப்பில் வாழ்வோர் அரச மாளிகைகளில் அல்லவா இருக்கின்றனர்? பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதப்பட்டு உள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் ஒருவருமில்லை. ஆயினும் இறையாட்சிக்கு உட்படுவோர் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் வரிதண்டுபவரும் இதை கேட்டு கடவுளுடைய நீதி நெறியை ஏற்று யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்றனர். ஆனால் பரிசேயரும் திருச்சட்ட அறிஞரும் அவர் கொடுத்த திருமுழக்கை பெறாது தங்களுக்கென்று கடவுள் வகுத்திருந்த திட்டத்தை புறக்கணித்தார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நம் ஒவ்வொரு நாளும் ஆழமாய் சிந்திக்கிறோம். கடவுள் வார்த்தை வாயிலாக நம்மோடு பேசுகிறார். அந்த உயிருள்ள வார்த்தை எனக்குள் ஊற்றெடுக்கிற பொழுது உள்ளார்ந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கையில்தான் இந்த இறைவார்த்தை பகிர்வில் நாம் ஒவ்வொரு முறையும் ஆழமான விதத்தில், பொருள் உள்ள விதத்தில், உணர்வு பூர்வமாக நாம் பங்கெடுக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற மையச்சிந்தனையாக நான் எடுத்திருப்பது இரக்கம் காட்டும் இறைவன். இரக்கம் காட்டும் இறைவன், அது பேரிரக்கம் காட்டும் இறைவன் அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடவுள் தன்னுடைய இரக்கத்தை பல்வேறு வழிகளில் காட்டுகிறார். அதற்கு பல்வேறு உருவகங்களை விவிலியங்களில் பயன்படுத்துகிறார். என்னுடைய இரக்கம் எவ்வளவு மேன்மையானது என்பதை, அல்லது என்னுடைய இரக்கம் எவ்வளவு உண்மையானது என்பதை, என்னுடைய இரக்கம் எந்த அளவுக்கு தன்னிகரற்ற நிலையில் இருக்கிறது, தன்னலமற்ற நிலையில் இருக்கிறது என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு, படைத்த இறைவன் படைப்பை உணர்ந்தும் பொருட்டு பல உவமைகளை சொல்லுகிறார், பல உருவகங்களை பயன்படுத்துகிறார், அடையாளமான ஒரு சில உறவுகளையும் பயன்படுத்துகிறார். உருவகம் வேறு, இது உறவு, உறவை மையப்படுத்தி சொல்லுகிறார். உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்கிறது. நம்ம நிறைய மனிதர்களை நாம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம். எல்லாரையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்கிறோமா அப்படின்னா இல்லை, அதை வைத்துக்கொள்ளவும் முடியாது. எத்தனையோ பேரை நாம் சந்திக்கிறோம். சந்தித்து விட்டு கடந்து செல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு விமானத்தில் பயணிக்கிறீங்க, அல்லது புகைவண்டியில் பயணிக்கிறீங்க, பேருந்தில் பயணிக்கிறீர்கள், எத்தனையோ பேர் உங்களோடு பயணிப்பார்கள். அவர்களை எல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கோமா? இல்லை. ஆனால் அதே பேருந்தில் பயணிக்கிற பொழுது ஒரு கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறாரு. அந்த டிக்கெட் கொடுக்கும்போது அவருடைய முகத்தை பார்க்குறீங்க. மேபி ஒரு குறிப்பிட்ட மணி அளவுகளுக்கு அல்லது ஒரு சில நாட்களுக்கு அந்த முகம் நம்ம மனசில் நிற்கலாம். ஒரு தொடர் வண்டியில் ஒரு நாள் பயணம் மேற்கொள்கிறீர்கள், இங்கேருந்து தொலைதூரமாக போகிறீங்க, கூடையே ஒருத்தர் பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு வர்றார் அப்படின்னா நாம் அவர் நினைவில் வைத்துக்கொள்வோம். அது குறைந்தபட்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாமே திருப்பி உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்குறேனே, உங்களை எங்கேயோ சந்திச்சு ரொம்ப நேரம் நம்ம பேசியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லும் போது யாராவது ஒருத்தர் நினைவுபடுத்தணும். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருமே சொல்லுவாங்க, ஆமாம் நானும் யோசிக்கிறேன், உங்களை எங்கேயோ பார்த்தேன், எங்கேயோ பார்த்துருக்குறோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இது வந்து அறிமுகம் ஒரு சரியில்லாத நிலையில், ஒரு அரைகுறையான அறிமுகத்தில் உறவுகள் இடைபட்டு போன இடையில ஏற்படுகிற ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்ல வச்சுக்கலாம். அதுவும் ஒரு உறவு தான். இன்னொரு உறவு இருக்கிறது, நாம் தேடிக்கொண்ட உறவுகள், இறைவனால் கொடுக்கப்பட்ட உறவுகள். இப்படி நாம் இன்னைக்கு நெருங்கிய உறவுகள்னு ஒரு சில பேரை நினைக்கிறேன் இல்லையா, அந்த நெருங்கிய உறவுகள்லேயே எனக்கு ரொம்ப அதிசயமாய் நான் பார்க்கிற ஒரு உறவு எதுவென்று சொன்னால் கணவன் மனைவி உறவு தான். காரணம் என்னன்னா அது இறைவனால் உண்டாக்கப்பட்ட உறவு. இறைவன் படைக்கிற பொழுது அண்ணன் தங்கையாக படைக்கவில்லை, அல்லது அண்ணன் தம்பியாக படைக்கவில்லை. படைக்கிற பொழுது அவர் ஆணையும் பிணையும் கணவனும் மனைவியுமாகத்தான் படைத்தார். ஆகவே இந்த உறவு சற்று ஆழமான உறவு. அதே நேரத்தில் இதில் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் கொட்டி வைத்திருக்கிறார். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் இடையே இந்த உறவை நாம் பார்க்கிறோம். சற்று யோசித்து பார்த்தால் எனக்கு பல நேரங்களில் தலை சுற்றுவது உண்டு. எப்படி ஃபாதர் அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் திருமண வாழ்க்கையில் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் இல்லை, நாங்கள் துறவரத்தில் இருக்கிறோம். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு ஆறு குருக்கள் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். ஆறு பேருமே ஒரே மாதிரி இருக்கிறோமா அப்படின்னா கட்டாயம் இல்லை. எங்களுக்குள்ள ஒரு சில முரண்பாடுகள் இருக்கலாம், அல்லது ஒரு சில காரியங்கள் உடன்படலாம், உடன்படாமல் போகலாம். ஒரு சில நேரங்களில் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை பேசலாம், கருத்து ரீதியாக மோதல்கள் வரலாம். அப்படிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம், ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஏன், நான் இருக்க போகிறது 3 வருஷம் அங்கே இருக்க போகிறேன், காலம்பரம் உன்னோட இருக்குன்னு எனக்கு அவசியம் இல்லை. ஒருவேளை அங்கே இருக்கிற இடத்துல 2 பேருக்கு அல்லது 3 பேருக்கு இடையில உரசல் வந்துருச்சு அப்படின்னா நான் 1000 போய் சொல்லுவேன், 1000 என்னால் அந்த இடத்துல இருக்க முடியாது, எனக்கு தயவு கூர்ந்து நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா ஒரு முறை பார்ப்பார், இரு முறை பார்ப்பார், 3வது முறை தொல்லையின் பொருட்டு கொடுப்பார், சரி ஓகே நீ போ அப்படின்னுவார். இது எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. ஒரு பங்கில் இருக்கிறோம், அந்த பங்கில் பணி செய்து கொண்டு இருக்கிறோம். பங்கு மக்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு இனம் புரியாத கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது, தவறான புரிதல் வந்துருச்சு அப்படின்னா காலம்பூரா அங்கே இருக்கன்னு அவசியம் இல்லை, நாங்கள் உடனடியாக மாற்றத்திற்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் மாறி போய்விட முடியும். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கைன்றது அப்படி இல்லை பார்த்துக்கோங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது இறைவனுடைய சன்னிதானத்தில் அந்த உறவு சேர்ந்துருச்சு அப்படின்னா அது அவ்வளவு தூரம் இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்து சொல்லக்கூடிய அல்லது இணைந்து செல்லக்கூடிய ஒரு உறவாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் முதல் முறையாக இந்த உறவை ஏற்படுத்தினார். இந்த உறவிலே சண்டைகள் அதிகமாக இருக்கும். நாம் பார்க்குறோம் நிறைய யூடியூப்பில் அல்லது வாட்ஸ்அப்பில் நிறைய வருகிற நகைச்சுவைகள் எல்லாமே கணவன் மனைவியை மையப்படுத்தி நிறைய நகைச்சுவைகள்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. சண்டைகள் எங்கே இருக்கிறதோ அங்குதான் சகிப்பு தன்மை இருக்கும். அதை குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நான் சந்தித்த குடும்பங்களில் என்னுடைய குடும்பங்களில் அவற்றை நான் பார்த்துருக்கிறேன். இந்த தருணத்தில் ஆண்டவர் ஏன் இந்த முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை முன்னிலைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவி, இங்கே வந்து மனைவி இறைவனுடைய பார்வையிலிருந்து அல்லது கணவனுடைய பார்வையிலிருந்து சற்று விலகி சென்ற நிலையில் எப்படி ஒரு கணவன் தேடி வருகிறான் அப்படின்ற பார்வையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகத்தில் எழுதப்பட்டதுனால நம்ம கடவுளை பெரும்பாலும் ஆணாகவே பார்த்ததுனால இப்போ ஏற்பட்ட ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கேசி சேனலை பார்க்குற எத்தனையோ பெண்கள் இந்த நேரத்தில் இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை கணவனை அப்படி நீங்கள் இடமாற்றம் செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய கணவன் ஆண்டவர் வந்து உங்கள் கணவனை சொல்வது போல இங்கு பார்க்கிற பொழுது ஆண்டவர் தன்னை ஆணாக நினைத்து மக்களை பெண்ணாக நினைக்கிறார். நீங்கள் உங்களை பெண்ணாக நினைப்பதை காட்டிலும் ஆணாக நினைத்து நீங்கள் பெண்ணாக நினைத்தும் இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏதோ எனக்கு என்னை தேடி வந்த உறவு என்னை விட்டு போகிறது, ஏதோ ஒரு காரணத்தினால போகிறது, அதை நான் வெறுக்கவில்லை ஒதுக்கவில்லை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையில தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். கடவுள் தன்னை ஒரு மணமகனாக நினைத்து தன் பெயர் சொல்லி அழைத்து இந்த மக்களை அவர் ஒரு மணமகளாக அழைத்து அவர் தவறுகின போதும் கூட அவர் தவற்றிலிருந்து திருந்தி வருவரை காத்திருக்கக்கூடிய ஒரு கணவனை போல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைய வாசகத்தில் உம்மை உருவாக்கியவரே உன் கனவுள் படைகளின் ஆண்டவர் என்பதே அவரது பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சலான ஒரு உரையாடல் இருக்கும். அதை வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கால் இன்னும் கூட அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிறக்கத்தால் உன்னை நான் மீண்டும் ஏற்றுக்கொள்கிறேன். பொங்கியிலும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். இன்னும் கொஞ்சம் கீழே வாங்களே, இப்போ இந்த ரெண்டு நிகழ்வையும் பாருங்களே. இமைக்கிற பொழுது தான் நான் உன்னை, ஒரு நிமிடம் தான் நான் உன்னை மறந்தேன், உன்னை கைவிட்டேன், அதனால் உனக்கு பேர் இரக்கம் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரிமானவர்களே, நம்ம பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையில் தளர்ச்சி ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பிரச்சனை வரபோது அல்லது ஏதாவது ஒரு எதிர்பாராத நிகழ்வை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பொழுது ஏதோ இறைவன் நம்மளை அப்படியே கைவிட்டுட்டார், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் அப்படி தான் யோசிச்சு பார்க்குறேன். நீ உங்களுடைய கற்பனைக்கு நான் இதை விடுகிறேன். வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நம்ம அம்மாட்ட போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பாட்டே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அம்மாவும் பிள்ளையும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவாங்க. சரிவா, இப்போ அம்மா வந்து ஒளிஞ்சுக்குவாங்க, நீ என்னை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தை போய் என்ன செய்யும், ஒளிஞ்சுக்கிறோம். ஒளிஞ்சக்கப்புறம் அந்த குழந்தை அப்படியே அங்கே அங்கே தேடும் பார்த்துக்கோங்க. அது சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும், ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அம்மா ஒளிஞ்சதை கண்டுபிடிக்க முடியல, ஷி ஸ்டார்ட் டு க்ரை. அந்த குழந்தை அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். என்ன, ஐயோ அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுரும். அம்மா ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க, அந்த குழந்தை அழுகிறத பார்த்து ரசிப்பாங்க. அம்மா அப்பா யார் வேணாலும் எடுத்துக்கோங்களே, அந்த குழந்தை அழுகிறத பார்த்து ரசிப்பாங்க. அது அப்படியே பறக்கு பறக்குன்னு அப்படியே அங்கிட்டுக்கிட்டு பார்க்குறத பார்த்து ரசிப்பாங்க. அது அங்கே போய் தேடுறதை இங்கே போய் தேடுறதையெல்லாம் பார்த்து ரசிப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தை அழுதோடனே அந்த அம்மா ஓடி வந்து அப்படியே குழந்தைய தூக்கி கொஞ்சுவாங்க பாருங்களே. அந்த கொஞ்சலுக்காகவே அந்த குழந்தை கூட கொஞ்ச நேரம் தேடி இருக்கலாம்னு நாம் வந்து யோசிப்போம். ஆனால் இப்போ நாம் அதை யோசிப்போம், அன்றைக்கி அந்த குழந்தைக்கு அது யோசிக்க தெரியாது. இதுதாங்க ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில் நான் அதைத்தான் பார்க்குறேன். கணவனும் மனைவியும் இப்படி விளையாண்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தது தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த உறவை நான் பார்த்துருக்கிறேன். அதுபோல தான் ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளோட சிறிய விளையாடல், ஒரு கொஞ்சலான விளையாடலை விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே நாம் பதறிப்போய் பலவிதமான மன உளைச்சலுக்கு உருவாகி சில நேரங்களில் மாற்று தெய்வம் வேற்று தெய்வம் அப்படிலாம் நாம் என்ன செய்கிறோம், வழி மாறி வழி தவறி நாம் போய்விடுகிறோம். கீழே யோபுவை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், நோவாவை பற்றி சொல்கிறார் பாருங்களே. நோவாவின் காலத்தில் நடந்தது போல நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் இனி உலகத்தின் மீது பாயாது என்று நான் உனக்கு ஆணையிடுகிறேன், இனிமேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை கண்டிக்க மாட்டேன் அப்படின்னா அவர் சொல்கிறத பார்க்குறோம். எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரொம்ப உறவினுடைய உச்சத்தில் சொல்லப்படுற வசனங்கள் தான். இப்போ நமக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே அந்த கடவுளுடைய விளையாட்டை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. படைத்த கடவுள் ஒரு படைப்போடு ஒரு சின்ன ஒரு ஒரு கேம் ஆடுறார் அப்படின்னா அதை நம்மளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு சாத்தா நம்மளை வேலை செய்யும். இவ்வளோ நாளாக உன்னை எப்படி நீ கோயில் கோயிலும் கிடந்தியே, இவ்வளோ நாளாக ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னியே, இவ்வளோ நாளாக பைபிள் பைபிள்னு தெரிஞ்சியே, இவ்வளோ நாளாக 3 மணி ஜபம் 12 மணி ஜபம் எல்லா ஜபம் பண்ணியே, அருங்குடைக்கு ஓடுனியே, அங்கே ஓடனியே, இங்கே ஓடனியே, உபவாசம் இருந்தியே, எல்லாம் இருந்தால் இங்கே பாரு உனக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இது சாத்தானுடைய வேலை. ஆண்டவர் தாய் தான் பிள்ளையோட கொஞ்சி விளையாடுறத, தாய் தன் பிள்ளையோடு கொஞ்சி விளையாடுறத எல்லா பக்கத்து வீட்டுக்காரன் ரசிப்பானான்னு தெரியாது பார்த்தீங்களா. அதை கெடுத்து விடுறதுக்கு கெட்டெண்ணம் பிடிச்ச 4 பேர் இருக்கிறது போல ஆண்ட படைத்தவர் படைப்போடு விளையாடுகிற இந்த கொஞ்சலை அழகை ஏவி விடுவான் இந்த மாதிரி ஆட்கள் மூலமாக. அந்த நேரத்தில் நாம் ஸ்ட்ராங்காக இருந்து என் ஆண்டவர் எனக்கு தருகிற சோதனை அல்ல, அவர் என்னை பார்த்து என்னுடைய தேடலில் அவள் மகிழப் போகிறார் அப்படின்னு ஒரு மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். அது நோவாவுடைய காலத்தில் நடந்த சொல்கிறாரு. பட் நான் யோபுவுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப தெளிவாக தெரியும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் யோபுவிட்ட ஒரு சின்ன கேம் ஆடுவார். அந்த கேமு கூட அவர் விரும்பி விளையாடுறதில்ல, அழகை அவரை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற பொழுது அந்த சின்னதாக ஒரு ஒரு இடைவெளி நேரத்தில் கடவுள் தன்னுடைய கரங்களை எடுத்தது போல அதுதான் சொல்லப்படுது. நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஒரு நொடிப்பொழுது கொஞ்சம் மறக்கிறார். அந்த நேரத்தில் யோபு தன்னுடைய நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்தினதுனால ஆண்டவர் அவருக்கு மிகப்பெரிய செல்வத்தை இரட்டிப்பாக கொடுத்தாரா, எத்தனை மடங்கு கொடுத்தார் யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் அவருக்கு திருப்பி கொடுத்ததாக நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு இறைப்பிள்ளைகளை, இந்த ஒரு சிந்தனையோடு நம்ம அப்படியே இன்னைக்கு கடந்து வருகிறோம். எரேமியா புத்தகம் 31 21-22 வாசிங்களே. கன்னிப்பெண்ணாகிய இஸ்ரவேலே, திரும்பி வா, இந்த உன் நகரங்களுக்கு நீ திரும்பி வந்துவிடு என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா 62:5 வசனத்தில் எப்படி மணமகனைப் போல் மணமகளைப் போல் உருவகப்படுத்தி விவிலியம் சொல்லுகிறது, மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள் உன்னில் மகிழ்கிறார், உன் கடவுள் உன்னில் மகிழ்கிறார் அப்படின்ற வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த சிந்தனையோடு நீங்கள் அப்படியே நீங்கள் வாசிக்கப்பட்ட நற்செய்திக்கு நீங்கள் கடந்து வாருங்களேன். அங்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு எவ்வளோ அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பாருங்களேன். நேற்று வாசிக்க நம்ம கேட்டோம், யோவான் தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி வர இருக்கிறவர் நீர்தாமா என்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். யோவானுக்கு தெரியும் இயேசு யார் என்பதும், இயேசுவுக்கு தெரியும் யோவான் யார் என்பதும். இவர்கள் போகிறார்கள், ஆண்டவருடைய செயலை பார்க்கிறார்கள், ஏழை உடல்நலமற்றவர்கள் எல்லாருடைய சார்பாக பணி செய்கிறான். அவரை கண்ட பிறகு மெஸ்ஸியா என்ற பார்வையோடு அவர்கள் திரும்பி வருவதாக நாம் விவிலியத்தில் நேற்று வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு தன்னை 4 பேருக்கு முன்பாக, இந்த சமூகத்திற்கு முன்பாக உயர்த்தி காட்டிய யோவானை ஆண்டவர் இந்த இடத்துல இன்னைக்கு மீண்டுமாக மகிமைப்படுத்துகிறார். இதோ உன் தூதனை உனக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உன் வழியை ஆயத்தம் செய்வார், இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. பாண்டவர் என்ன சொல்றாரு, இதோ அந்த காட்டு உணவுகளை உண்டு கொண்டு காட்டு தேனையும் உண்டு கொண்டிருக்கிற இந்த வனாந்தர வாழ்க்கையில் இருக்கிற திருமுழுக்கு யோவான் சாதாரண மனிதன் அல்ல, அவனை பற்றி விவிலியம் சொல்லியிருக்கிறது, மறைநூல் அவரை பற்றி சொல்லியிருக்கிறது என்று சொல்லி யோவானுக்கு அந்த இடத்தில் ஒரு மகிமையை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மையிலேயே இன்றைக்கு திருச்சபையில் தேவையான ஒரு காரியம் என்று நினைக்கிறேன். நான் அதைத்தான் நினைக்கிறேன். நான் கண்ணால் பார்க்குற ஒரு காரியம், இன்றைக்கு வந்து ஃபாதர் தீபன் இருக்கிறார், கேசியினுடைய டைரக்டராக இருக்கார், பக்கத்தில் ஃபாதர் ஆல்பர்ட் அமல் ஃபாதர்லாம் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு நிலைமையில் இருந்தார்னா, ஆல்பர்ட் ஃபாதர் அவர் வேலை தான் உண்டு தனக்கு உண்டுன்னு இருந்திருந்து, தீபன் ஃபாதர் தான் உண்டு தனக்கு வேலை உண்டு இருக்குது அப்படின்னு நினச்சா இன்றைக்கி நீங்கள் அந்த யூடியூப்பில் மாஸ்லாம் பார்க்கவே முடியாது. அப்போது இரண்டு சக்திகள் இணைந்து ஒருவர் மற்றவரை தாங்கி பிடித்து அவர்களுக்குள் இருக்கிற திறமைகளை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அது இந்த சமூகத்திற்கு நலனாக மாறுகிறது, அது இறைவனுக்கு உகந்த ஒரு பணியாக மாறுகிறது. இன்றைக்கு நாமெல்லாம் இந்த திருப்பலியை காண்பதற்கு இந்த குருக்களுடைய ஒற்றுமை தானே காரணம். அதே போல தான் அன்னைக்கு யோவானும் இயேசுவும் தங்களுக்குள் இருக்கிற அந்த உறவை 4 பேருக்கு முன்பாக நல்ல விதமாக பயன்படுத்தி ஒருவரை ஒருவர் பெருமைப்படுத்துகிறார்கள், அது பணியினுடைய சிறப்பாக மாறுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நாம் தொய்வடைந்து விடுகிறோம். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி பணி செய்கிற பொழுது இறைவனுக்காக பணி செய்கிற என்ற உற்சாகத்தில் ஓட வேண்டும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பள்ளி கொடுக்குறோம், நீங்களும் திருப்பள்ளியை காணுகிறீர்கள், ஆண்டவருடைய மகிமையை கண்டுகொள்கிறீர்கள். எத்தனையோ பேர் தனிப்பட்ட விதத்தில் ஃபாதர்ஸ் ஆல்பர்ட் ஃபாதருக்கு செய்தியெல்லாம் சொல்கிறீங்க உங்களுடைய திருப்பள்ளியை குறித்து, அதில் மூலமாக நீங்கள் பெறுகிற நன்மையெல்லாம் குறித்து நன்மைத்தனத்தை ஆசீர்வாதத்தை எல்லாம் குருக்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். நன்று. ஆனால் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, திருப்பள்ளி தானே ஏதோ பார்த்தோம் கடமைக்கு போனோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. திருப்பள்ளி பார்த்துட்டு மேலே வந்து லைக் டிஸ்லைக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பார்த்துருக்கிறீங்களா? அந்த லைக்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்கறது கூட எதற்கு அடையாளம்? ஃபாதர், வி அப்ரிஷியேட் யூ, உங்களுடைய பணியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், உங்களுடைய உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஓடுங்க அப்படின்னு இங்கே இருக்கிற குருக்களை நீங்கள் உற்சாகப்படுத்துவதனுடைய அடையாளம். ஆனால் ஒரு லைக் கொடுக்கறது கூட நமக்கு என்ன செய்யுது? அவ்வளோ தூரம் சோம்பேறித்தனம். ஒரு சில பேரெல்லாம் பார்க்குறோம் அந்த திருப்பலியை கண்டுவிட்டு சொல்லப்பட்ட மறையுறைகளை எல்லாம் விளக்கி, ஃபாதர் இந்த இடத்துல இந்த விளக்கம் சொன்னீர்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, இந்த இடத்துல இந்த இறைவார்த்தை தவறாக இருந்துச்சு ஃபாதர், கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ்லாம் தங்களுடைய கமெண்ட்டுகள்லாம் பதிவு செய்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாரும் எங்களுடைய பணியில் பங்கெடுக்கிறார்கள், எங்களுடைய வளர்ச்சியில் இந்த இறையாட்சி கட்டமைப்பு பணியில் உடன் பயணிக்கிறார்கள் அப்படின்னா நான் அர்த்தம் கொண்டு கொள்கிறேன். அப்போ இந்த நாளில் நாம் இதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இரக்கம் காட்டும் இறைவன் எனக்கு காட்டுகிற இரக்கம் அவர் நேரடியாக தரப்படக்கூடிய நன் மீது நேரடி பொலிவாக இல்லாமல் அவரால் நேசிக்கப்படக்கூடிய பணியாளர்கள் மூலமாக எனக்கு அந்த இரக்கம் கொடுக்கப்படுகிறது. அந்த பெற்ற இரக்கத்தை நான் பிறரோடு பகிர்கிற பொழுது அல்லது இந்த இரக்கத்தை பகிர்ந்து கொடுக்கிற பணியாளர்களுக்கு துணை நின்று நாம் பயணிக்கிற பொழுது இந்த ஆண்டுடைய பிறப்பு நமக்கு அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதைத்தான் இந்த நாளில் உங்களோடு இறை செய்தியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவனுடைய பேரன்பு, அவருடைய பேரிரக்கம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து கிடக்கிறது, அது எல்லாருக்கும் சமமாக இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த அதிசயமான இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவன் கொடுத்த உறவு நிலைத்திருப்போம், இணைந்து வாழுகிற அந்த சூழ்நிலையில் நம்முடைய திறமைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு இறையாட்சியின் பணிக்கு பயன்படுத்துவோம், ஆண்டவருக்காக பயணிக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய அனைத்து மக்களையும் உற்சாகப்படுத்துவோம். இதன் மூலமாக இறைவன் விரும்பிய பேரரசை நாம் உண்டாக்க முடியும். அதுதான் ஆண்டவருடைய பிறப்பை நாம் எதிர்நோக்கி இருப்பதற்கு தகுதியான தயாரிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.